உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாய சமுதாய வானொலி. கார்பன் வெளிப்பாட்டை குறைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் பற்றிய குறிப்புகள் தருகிறார் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உயிர் சக்தி துறை பேராசிரியர் முனைவர் எஸ் காமராஜ் அவர்கள்.
இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரம் கார்பனை நம்பி, அதாவது நிலக்கரிங்கிறது கார்பன் சொல்றோம், அது எதெல்லாம் எரிச்சு கறி ஆகுதோ அதான் கார்பனை சார்ந்த பொருட்கள். கார்பனை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம பழகிட்டோம். மின்சார உற்பத்தி பண்ணாலும் சரி, மற்ற எண்ணற்ற தேவைகளுக்கு நமக்கு நிலக்கரி தேவைப்படுது. உதாரணமாக மின் உற்பத்தி பண்ணுவதற்கு நம்முடைய மின் உற்பத்தியினுடைய பெரும்பங்கை நம்ம அந்த நிலக்கரி மூலமாக தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் வர்ற வெளிப்பாடெல்லாம் நிறைய கார்பன் சுற்றுப்புற சூழலத்தில் கலந்து அதனால் பெரும் பிரச்சனைகள், உலக வெப்பமயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு நிலையை எட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ தடுப்பதற்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கும், தட்பவெப்பநிலை மாற்றம், தட்பவெப்ப மாற்றம்ங்கிறது நாளுக்கு நாள் உஷ்ணநிலை கூடிக்கிட்டே போகுது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இன்றைக்குள்ள எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா, அந்த கார்பன் உபயோகத்தை குறைக்கணும், அந்த குறைச்சி அதே சமயத்தில் நம்மளோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். வளர்ந்த நாடுகள்லாம் அதிக அளவில் கார்பனை பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு நபரும் நான் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம வளரும் நாடுகள் இந்தியா மாதிரி நாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பயன்படுத்துகிறதே ஒரு 400 யூனிட் தான் ஒரு ஆண்டுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ அதுவும் கூட நம்ம நாட்டுக்கு அந்த வெளிப்பாடு புகையெல்லாம் பெரும் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை குறைக்கணும்னா இன்றைக்கி அந்த கார்பன் உபயோகத்தை குறைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு பல்வேறு நிலைகள் இருக்குது, விவசாயத்தில், தொழிற்சாலைகளில், அல்லது போக்குவரத்தில், அல்லது வீடு உபயோகத்தில் எடுத்துக்கிட்டால் கூட. வீட்டு உபயோக சிலிண்டரில் அடைக்கப்பட்ட எரிவாயு பயன்படுத்துகிறோம், அதற்கு பதிலாக இயற்கை எரிவாயு, அதுலேயும் குறிப்பாக போனால் கரிம எரிவாயு. தொழிற்சாலையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மின்சாரத்தை நம்பி தான் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி இப்போ கோயம்புத்தூரில் எடுத்த பெரும்பாலான தொழிற்சாலைகள்லாம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் காற்றாலைகள் அமைக்கிறாங்க. அப்போ அந்த காற்றாலைகள் மூலமாக ஒரு மின்சாரத்தை பயன்படுத்தி அவங்க தொழிற்சாலையை நடத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. ஒரு சில இடத்துல அவங்க சூரிய சக்தியை பயன்படுத்தி எல்லா ஹோட்டல்களையும் சுடிநீர் தயாரிக்கிறதுக்கெல்லாம் அந்த சூரிய கருவி தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த சூரிய கருவிங்கிறது இதெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்துவாங்களா, தொழிற்சாலைகள் பயன்படுத்துவாங்களான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காற்றாலைகளும் அதே மாதிரி தான். காற்றாலைகள் வந்து நம்ம குறைந்தவரை 1 கிலோவாட், 2 கிலோவாட்னு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி 1 மெகாவாட், அதாவது 1000 கிலோவாட், 1000 மடங்கு பெரிய காற்றாலை இயந்திரங்கள்லாம் நிறுவி அதன் மூலமாக பயன்படுத்துகிறாங்க. இதே மாதிரி கழிவுகள் இதில் வர்றதெல்லாம் கார்பனை அதை எரிக்கும்போது நிறைய புகை வெளிப்படுது, அதை எரிக்கவே கூடாது. உதாரணத்துக்கு இன்றைக்கி பள்ளி குழந்தைகளுக்கு கூட எக்கோ கிளப், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மன்றம், மனமகிழ் மன்றம்னு ஆரம்பிக்கும். மனமகிழ் மன்றங்கள் எத்தனையோ நோக்கத்துக்கு இருக்குது. இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு எப்படிங்கிறதே குறிப்பாக பயன்படுத்துகிறோம். அதில் அவங்க மரம் வளர்க்குறது, அல்லது இந்த புகையின் வெளிப்பாடை குறைப்பதற்கு கழிவுகளை மக்கும் குப்பை மக்காத குப்பையாக வீட்டில் பிரித்து கொடுக்கறது. வீடு வீடுகளுக்கு அந்த குப்பையை சேகரிக்கும் போதே மக்கிற குப்பை மக்காத குப்பையாக பிரித்து கொடுக்கறதுக்கு இந்த மாணவர்கள் மத்தியில் பள்ளி பருவத்திலேருந்தே அவங்களுக்கு ஒரு முயற்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ வீடுகளிலே அவங்க மக்கிற குப்பையை தனியாக போட்டு வைக்காங்க, மக்காத குப்பையை தனியாக போடுறாங்க. அப்போ அழுகக்கூடிய பொருட்கள்லாம் மக்கிற குப்பை, அதை ஒரு தினசியை எடுத்துகிட்டு போய் அதை உரமாக மாத்திரக்கூட ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. முன்னால் அந்த குப்பையை எங்கே போடுறது, ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த குப்பையை பக்கத்தில் எங்கேயும் போடக்கூடாது அப்படிங்காங்க. அது எங்கே சுத்திகரிக்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி உரமாக மாற்றும் போது அதனால் எந்த துர்நாற்றம் வீசுறது இல்லை, சுற்றுப்புற சுவர் எந்த கெடுதலும் இல்லாமல் அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா உலக அளவில் அந்த வெப்பமயமாக்கலை தடுக்கிறதுக்கு, அதுலேயும் அந்த வெப்பமயமாக்கலை தடுக்கிறதுக்கு வளர்ந்த நாடுகள்லாம் வளரும் நாடுகளுக்கு பல விதத்தில் உதவ தயாராக இருக்காங்க. குறிப்பாக விவசாயிகள், இந்த விவசாயிகள்லாம் இன்றைக்கி சாண எரிவாய் கிணறுகள் அமைச்சதுன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. அரசு மானியம் ஒரு 3,500 தான் கிடைக்குது. மேற்கொண்டு அவங்க 6,500 கையிலிருந்து செலவழிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஒரு சில இடத்துல வங்கியில் கடன் வசதி பெறுறாங்க. இந்த கார்பன் வியாபாரம் அப்படிங்கிற சொல்கிற முறைப்படி பார்த்தோம்னா இந்த 10,000 ஆகிற செலவில் வெளிநாடுகள்லேருந்து ஒரு 5,000 வரை கூட அவங்களுக்கு ஒரு மானியமாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுபோல் அரசாங்க மானியம் 3,500 சேர்த்தா அவங்க ஒரு 1,000-1,500 செலவழித்தாவே இந்த கடனை எளிதில் அமைக்கிறதுக்கு அவங்க போட்ட செலவை ஒரு 2-3 மாதத்துலேயே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு வாய்ப்பு வசதியெல்லாம் இருக்குது. இது விவசாயிகளை பொறுத்த மட்டும், சிறு நகரங்கள் பெரிய கார்பரேஷன், மாநகராட்சி அந்த மாதிரி இடங்கள்லாம் குப்பைகளை கையாளுங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. அவங்களும் கூட இந்த கார்பன் வியாபாரத்தில் இறங்கி ஒரு நாளைக்கு ஒரு குப்பையை எரிக்கிறனால எவ்வளோ புகை வெளியே போகுதோ அதை தடுக்கிற மாதிரி அவங்க உரமாக மாற்றினாங்கன்னா அதற்குண்டான பண வசதியை கூட வெளிநாட்டு நிறுவனங்கள் வழங்க தயாராக இருக்குது. அப்போ இது வந்து அரசாங்கம், அரசாங்கத்தை சாராத சேவை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், தொழிற்சாலைகள், பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து செயல்படும் போது அந்த மாதிரி ஒருங்கிணைந்த முறையில் ஒரு முயற்சி எடுத்தால் தான் செயல்படுத்த முடியும். ஒழிய அரசாங்கம் மட்டுமோ அல்லது நம்முடைய ரூல்ஸ் சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்து மட்டுமே செயல்படுத்த முடியாது. அவங்களது ஆர்வமாக இறங்கி குறிப்பாக படித்த இளைஞர்கள்லாம் இதை ஒரு சுய வேலை வாய்ப்பாக எடுத்து செயல்பட்டாங்கன்னா இதுக்கு ஒரு பெரும் வெற்றி கிடைக்கும். நம்ம இந்த கார்பன் வெளிப்பாடை குறைத்து குறைந்த கார்பன் வெளிப்பாட்டில் பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிற நிலை எட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு கிடைக்கும்.
கார்பன் வெளிப்பாட்டை குறைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் பற்றிய குறிப்புகளை தந்தவர் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உயர்சக்தி துறை பேராசிரியர் முனைவர் எஸ் காமராஜ் அவர்கள்.